லௌடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு இதயங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் விதையாகும் கதைகள், விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள், நோயுற்றோரின் வான தூதர்கள்.
1941 ஏப்ரல் 21 எங்கல்மார் உன்செய்திக் என்ற இளம் அருள்பணியாளரை நாட்சி படையினர் கைது செய்தனர். அவர் செய்த குற்றம் என்ன? ஹிட்லரின் சர்வாதிகார அரசையும் யூதர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டதையும் எதிர்த்து அருள்பணி எங்கல்மார் அவர்கள் கடுமையாக பேசி வந்தார். அதுவும் ஆலயங்களில் வழிபாட்டு நேரங்களில் இவ்வாறு பேசி வந்தார். எனவே அவர் கைது செய்யப்பட்டு தாகா வதை முகாமுக்கு அனுப்பப்பட்டார். அந்த வதை முகாமில் 2700 மேற்பட்ட அருள்பணியாளர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். எனவே அந்த வதை முகாமை உலகிலேயே மிகப்பெரிய துறவு மடம் என்று ஜெர்மன் படையினர் கேலியாக அழைத்தனர்.
அருள்பணி எங்கல்மார் அவர்கள் அந்த வதை முகாமில் அடைக்கப்பட்ட போது அவருக்கு 30. இளையவர் எங்கல்மார் அவர்கள் தனது 18 மேரியன் ஹில் மறைப்பணியாளர்கள் சபையில் சேர்ந்தார். வேறு யாரும் போக முடியவில்லை எனில் நான் போவேன் என்ற விருது வாக்கை கொண்ட அந்த துறவு சபையில் 28 அருள்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட எங்கல்மார் அவர்கள் ஈராண்டு பணிக்கு பின் வதை முகாமில் அடைக்கப்பட்டார்.
அருள்பணியாளருக்கென ஒதுக்கப்பட்டிருந்த தாகா வதை முகாமில் பல நாட்கள் அவர்கள் மிக கேவலமாக நடத்தப்பட்டனர். ஒருமுறை புனித வெள்ளியன்று இயேசு அனுபவித்த கொடுமைகளை அனைவருக்கும் நினைவுறுத்தும் வகையில் பல அருள்பணியாளர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் சித்திரவதைகள் செய்யப்பட்டனர். வதை முகாமில் டைபாய்டு நோய் பரவியது. அந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் செய்ய அருள்பணி எங்கல்மார் அவர்கள் தன்னையே அர்ப்பணித்தார். நோயுற்று இறந்தோரை நல்லடக்கம் செய்தார். தாகா வதை முகாமின் வானத்தூதர் என்று அழைக்கப்பட்ட அருள்பணி எங்கல்மார் அவர்கள் நோயினால் தாக்கப்பட்டு 1945 மார்ச் 2 இறையடி சேர்ந்தார்.
இவ்வாண்டு மார்ச் மாதம் இத்தாலி நாடு கொரோனா தொற்று கிருமியின் தாக்கத்தால் சீர்குலைந்தபோது இத்தாலியில் நோயுற்றவர் நடுவே பணியாற்றிய பல அருள்பணியாளர்கள், இருப்பால் துறவியர் மற்றும் நலப்பணியாளர்கள் இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தனர். இவர்கள் அனைவருமே நோயுற்றோரின் வான தூதர்கள்.
விவிலிய தேடல், சிலுவையில் அறையப்பட்டவரின் அழைப்பு, பகுதி 7.
எனது அருமை அன்புள்ளங்களே, கொரோனா தொற்று கிருமியின் கோரப்பிடியில் சிக்கி 1000 இறந்துள்ளனர். இன்னும் 1000 பேர் நோயுற்று உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கின்றனர். இவர்களில் எத்தனை பேர் தங்கள் இல்லங்களில் குடும்பத்தினர் சூழ இருக்கும்போது இறந்தனர் என்றும், எத்தனை பேர் தங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் சரியான முறையில் விடை பகர்ந்து சென்றனர் என்றும் தெரியாது. அத்தகைய வாய்ப்பை இந்த தொற்று கிருமி உருவாக்கி தரவில்லை.
அன்புள்ளங்களே, போர்க்களங்களிலும் இயற்கை பேரிடர்களிலும் இறப்போர், சிறை கைதிகள், குறிப்பாக மரண தண்டனை பெற்ற கைதிகளுக்கு இதையொத்த நிலை உருவாவதை அறிவோம். இறக்கும் வேளையில் யாரிடமும் எதையும் சொல்ல முடியாமல் இறக்கும் இவர்களை பற்றி எண்ணும் வேளையில் நம் நினைவு கல்வாரி நோக்கி செல்லுகின்றது. அங்கு மரண தண்டனை பெற்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு தன் இறுதி எண்ணங்களை சூழ நின்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டதை இந்த தவக்காலத்தின் விவிலிய தேடல்களில் சிந்தித்து வந்துள்ளோம். இயேசு கூறிய இறுதி வாக்கியங்கள் இன்றைய தேடலுடன் நிறைவு பெறுகின்றன.
அன்பு இதயங்களே, ஓர் அருள் பணியாளர் என்ற முறையில் ஒரு சிலரது வாழ்வின் இறுதிக் கட்டத்தில் ஆன்மீக அளவில் உதவிகள் செய்திருக்கின்றேன். ஒருமுறை 80 தாண்டிய ஒருவரை அவரது இறுதி நேரத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. நான் அவர் வீட்டுக்கு சென்றபோது அவர் ஏற்கனவே சுய நினைவை இழந்திருந்தார். மிக கடினப்பட்டு மூச்சு விட்டுக் கொண்டிருந்தார். நான் அவர் தலைமீது கரங்களை வைத்து வேண்டினேன். சிறிது நேரம் கழித்து அவரது உயிர் பிரிந்தது. அப்போது சூழ இருந்தவர்கள், நீங்க வந்து கை வச்சு ஜபிக்கணும்னு அவர் காத்துக்கிட்டு இருந்தது போல இருந்துச்சு என்று சொன்னார்கள். அவர் ஏறக்குறைய 3 சுய நினைவை இழந்திருந்தார். கடைசி 1 மூச்சு இழுத்துக் கொண்டிருந்தது என்றெல்லாம் அறிந்தேன். அவரது இறுதி சடங்குகள் முடிந்து நான் என் அறைக்கு வந்து அதை பற்றி சிந்தித்தேன். இறக்கும் நிலையில் உள்ளவர்கள் இறுதி நேரத்தில் சந்திக்கும் போராட்டம் பற்றி சிந்தித்தேன். அன்பு இதயங்களே, ஏன் இந்த போராட்டம்? ஒருவேளை இறுதி நேரத்தில் எதையாவது சொல்ல நினைத்தார்களோ, அந்த இறுதி மூச்சு போகும் முன் அவர்கள் மனம், சிந்தனை இவற்றில் எந்த விதமான எண்ணங்கள் இருந்திருக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது.
அன்புள்ளங்களே, பொதுவாகவே எதையாவது சொல்ல வந்துவிட்டு சூழ்நிலையால் அதை சொல்ல முடியாமல் போகும்போது அந்த வார்த்தைகள் தொண்டைக்குழிக்குள் சிக்கிக் கொண்டதாக சொல்லுகின்றோம் இல்லையா? அப்படி வார்த்தைகள், எண்ணங்கள் தொண்டைக்குள் அல்லது சிந்தைக்குள் சிக்கிக் கொள்ளும் போது, அதுவும் வாழ்வின் இறுதி கட்டத்தில் அப்படி சிக்கிக் கொள்ளும் போது, அந்த உயிர் பிரிவதற்கு போராடுகின்றது என்று நாம் எண்ணுகின்றோம் இல்லையா? அதற்கு மாறாக வாழ்வின் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விட்டவர்கள், எல்லா வகையிலும் ஒரு நிறைவை கண்டவர்கள், எந்தவித ஏக்கமும் இல்லாமல் இறுதி நேரத்தை எதிர்பார்ப்பவர்கள் அமைதியாக உலகை விட்டு பிரிவதையும் நாம் பார்த்திருக்கின்றோம்.
இத்தகைய ஒரு நிறைவோடு, அமைதியோடு இயேசு இந்த உலக வாழ்விலிருந்து விடை பெற்று சென்றார்.
கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கருணையின் உருவம் கனிவான தெய்வம், சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில்
அன்பு இதயங்களே, இயேசு சிலுவையில் சொன்ன இறுதி சொற்கள் எல்லாம் நிறைவேறிற்று என்பதும், தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்பதும். ஆனால் இந்த அமைதியான நிறைவான முடிவுக்கு வருவதற்கு முன் சிலுவையில் அவரும் போராடினார்.
அன்பு நெஞ்சங்களே, யோவான், லூக்கா இருவரும் இயேசுவின் இறப்பு இவ்வளவு அமைதியாக இருந்ததென்று குறிப்பிடும் போது, மத்தேயு மார்க்கு இருவரும் இயேசு உரக்க கத்தி உயிர் நீத்தார் என்று கூறியுள்ளனர். இயேசு இறுதியாக சிலுவையில் சொன்னதாக இவர்கள் இருவரும் குறிப்பது போராட்டத்தின் உச்சியில் ஒரு உள்ளம் கதறி சொல்லும் வார்த்தைகள்,
எலோயி எலோயி லெமா சபக்தானி, என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்?
அன்பு இதயங்களே, நான்கு நற்செய்திகளையும் ஒரு சேர பார்க்கும் போது முழுமையான ஒரு காட்சி நமக்கு கிடைக்கின்றது. இயேசுவும் தன் இறுதி நேரத்தில் தடுமாறினார், போராடினார். தந்தையை நோக்கி, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். ஆனால் இறுதி நேரத்தில் தன் பணி முழுமை பெற்றது என்ற திருப்தியுடன் அவர் விடை பெற்றார். சாகும் நேரத்தில் இப்படி ஒரு அமைதியை, நிறைவை அடைவதற்கு பல நிலைகளை கடந்து வர வேண்டும்.
அன்பு நெஞ்சங்களே, புற்றுநோய் முற்றிய நிலையில் தங்கள் இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த நோயாளிகளுக்கு பல ஆண்டுகள் பணியாற்றிய எலிசபெத் கியூப்லர் ராஸ் என்ற மனநல மருத்துவர் 1969 எழுதிய ஆன் டெத் அண்ட் டயிங் என்ற நூல் 50 ஆண்டுகள் கழிந்து இன்றும் பலராலும் போற்றப்படுகின்றது. மரணத்திற்காக காத்திருக்கும் இவர்களை வாழ்வின் இறுதி நிலையில் இருக்கும் நோயாளிகள் என்று நாம் சொல்கின்றோம். இந்த நிலையில் உள்ள பல நூறு நோயாளிகளை சந்தித்து மரணத்தை எதிர்கொள்ள அவர்கள் நிகழ்த்தும் போராட்டங்களை அறிந்து அவர்களுக்கு பல ஆண்டுகள் உதவிய பின் எலிசபெத் அவர்கள் தன் அனுபவங்களை தொகுத்து எழுதிய நூல் இது. மரணம் நிச்சயம் என்பது தெரிந்த அந்த நேரத்திலிருந்து நோயாளிகள் மேற்கொள்ளும் இறுதி பயணத்தை அவர் 5 நிலைகளில் விளக்கியுள்ளார். அந்த 5 நிலைகள் நம்முடைய சிந்தனைகளுக்கு உதவும்.
உள்ளங்களே, புற்றுநோய் தன் மரணத்திற்கு நாள் குறித்துவிட்டது என்பதை உணர்ந்தவர்கள் முதலில் மறுப்பு நிலையில் இருப்பதாக எலிசபெத் அவர்கள் கூறுகின்றார். இப்படி இருக்காது, நடக்காது, அதுவும் எனக்கு இப்படி நடக்காது என்றெல்லாம் இவர்கள் அந்த செய்தியை ஏற்க மறுப்பார்கள்.
2 நிலையில் கோபம் எழும். ஏன் எனக்கு? நான் என்ன செய்தேன்? இது அநியாயம் என்று கோபப்படுவார்கள்.
3 நிலையில் பேரம் பேசுவார்கள். கடவுளோடு, வாழ்க்கையோடு பேரங்கள் நடக்கும். என் மகளின் கல்யாணம் வரைக்கும் என்னை வாழ வைத்துவிடு. எனக்கு குணமானால் உன்னுடைய கோவிலுக்கு நடந்தே வருகின்றேன். எனக்கு குணமானால் எக்காரணத்தைக் கொண்டும் மது அருந்த மாட்டேன். என் சொத்தெல்லாம் எடுத்துக்கொள். எனக்கு நலம் தா என்பன போன்ற பேரங்கள் நிகழும் நிலை இது.
4 நிலை, ஆழ்ந்த வருத்தத்தில் மூழ்குதல். எதிலும் பற்றற்ற எல்லாரையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒதுங்கும் நிலை இது.
ஐந்தாம் நிலை, தன் சாவை முடிவை ஏற்கும் நிலை. சாவு நிச்சயம் என்பது தெரிந்துவிட்டது. அதை எப்படி சந்திப்பது என கற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்று சொல்லும் அளவுக்கு பக்குவம் பெறுவது இந்த இறுதி நிலையில் என்று எலிசபெத் அவர்கள் கூறியுள்ளார்.
எனது அருமை அன்புள்ளங்களை, எல்லா நோயாளிகளும் எல்லா நிலைகளையும் வரிசையாக கடக்க வேண்டும் என்று இல்லை. ஒரு சிலர் ஒன்றிரண்டு நிலைகளிலேயே இறந்து போகும் வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் முதல் நிலைக்கு பின் ஐந்தாம் நிலைக்கு நேரடியாக செல்லும் பக்குவமும் பெறுகிறார்கள். எல்லாரும் இறுதி நிலையை அடைந்துவிட்டுதான் இறக்கின்றனர் என்றும் சொல்ல முடியாது. இதுபோன்ற கருத்துக்களை எலிசபெத் அவர்கள் தன் நூலில் குறிப்பிட்டுள்ளார்.
அன்புள்ளங்களே, எலிசபெத் அவர்கள் கூறியுள்ள இந்த ஐந்து நிலைகள் முதலில் மரணத்தை எதிர்கொள்ளும் நோயாளிகளுக்கு மட்டுமே பயன்பட்டது. ஆனால் வாழ்வின் பல்வேறு இழப்புகளிலும் இந்த நிலைகளை ஒவ்வொருவரும் உணர்கின்றோம் என்று எலிசபெத் அவர்கள் கூறியுள்ளார். நமக்கு நெருங்கிய ஒருவர் இறக்கும்போது அந்த இழப்பை முதலில் ஏற்க மறுக்கின்றோம், பின்னர் கோபப்படுகின்றோம். இப்படி அந்த இழப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன் வெவ்வேறு நிலைகளை கடக்க வேண்டியுள்ளது. இதே போலவே நமக்கு ஏற்படும் பொருள் இழப்பு அல்லது நம் நெருங்கிய உறவினர் அல்லது நண்பர் பிரிவது என்று எல்லா இழப்புகளிலும் இந்த நிலைகளை நாம் உணர முடியும். எனவேதான் எலிசபெத் அவர்கள் எழுதிய இந்நூல் இன்னும் பலருக்கு பல இழப்புகளில் உதவியாக உள்ளது.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு சிலுவையில் அத்தனை போராட்டங்களையும் தாண்டி ஐந்தாம் நிலையை அடைந்து தன் உயிரை நம்பிக்கையோடு இறைவனிடம் ஒப்படைத்தார். அவர் விண்ணகம் சென்றதை நாம் இப்படி கற்பனை செய்து பார்க்கலாம். வீட்டை திறந்து வைத்து வாசலுக்கு வந்து வழிமேல் விழிவைத்து காத்திருக்கும் ஒரு தாயை தந்தையை சந்தித்து அவர்கள் அணைப்பில் தன்னையே முழுவதும் கரைத்துக் கொள்ளும் குழந்தையைப் போல் இயேசு தன் வானகத் தந்தையின் வீட்டை அடைந்தார். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று வாயார மனதார சொல்லி உயிர் நீத்தார்.
அன்பு இதயங்களே, வாழ்க்கையில் சந்திக்கும் பல இழப்புகளின் போது அவற்றை சரியான வகையில் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் பெறவும் நமது இறுதி நேரம் வரும்போது நிறைவாக அமைதியாக இவ்வுலகை விட்டு விடைபெற்று செல்லும் விதமாக நம் வாழ்க்கை அமையவும் சிலுவையில் அமைதியாய் உலகினின்று விடைபெற்ற இயேசு நமக்கு இந்த புனித வாரத்தில் பாடங்களை சொல்லித்தர வேண்டுவோம்.
கருத்தவானம் சீவந்த பூமி
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள். அநீதியான தீர்ப்புகளால் துன்புறும் மக்கள் அனைவருக்காகவும் இன்று ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு குற்றமற்றவராயிருந்த போதிலும் சட்ட அறிஞர்களால் அவர் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார் என்று ஏப்ரல் 7 இச்செவ்வாய் காலையில் சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் திருப்பலியை துவக்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து இன்றைய திருப்பலியில் வாசிக்கப்பட்ட பகுதி மெசியாவுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் தொடர்பு உள்ளதை காட்டுகின்றது. கடவுள் இறைவாக்கினரை அவர் பிறப்பதற்கு முன்னரே தேர்ந்தெடுக்கிறார் என்று தன் மறைவுரையில் கூறிய திருத்தந்தை, அதேபோல் நாம் ஒவ்வொருவரும் நம் தாயின் கருப்பையில் இருக்கும்போதே தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றுவதற்கு அழைக்கப்பட்டுள்ளோம் என்று கூறினார். தன் ஊழியராக நம்மை தேர்ந்தெடுத்து திருப்பொழிவு செய்த கடவுள் முன் நாம் எந்த மனநிலையில் உள்ளோம் என்பதே மிக முக்கியம் என்றும், இயேசுவை மறுதளித்த போது மனம் வருந்திய பேதுருவின் எடுத்துக்காட்டு நமக்கு தூண்டுதலாக உள்ளது என்றும் திருத்தந்தை கூறினார். பிரமாணிக்கமுள்ள ஊழியராக விளங்கிய இயேசுவை நினைத்து பார்ப்பதற்கு மறைவுரையின் இறுதியில் அழைப்பு விடுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், திரு அவையில் நம் அழைப்பே பணியாற்றுவதாகும் என்றும், நாம் தவறி வீழ்கையில் பேதுரு போன்று மனம் நொந்து அழுவதற்கு ஆண்டவரிடம் மன்றாடுவோம் என்றும் எடுத்துரைத்தார். இயேசு மாசற்றவராயிருந்தும் அவர் எவ்வாறு மிக கொடூரமாக வதைக்கப்பட்டார் மற்றும் தீர்ப்பிடப்பட்டார் என்பதற்கு தவக்காலத்தின் இந்நாட்களில் நாம் சான்று பகிர்ந்து வருகிறோம் என்று இச்செவ்வாயன்று தன் முதல் டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். April 7 இச்செவ்வாயன்று வெளியிட்ட முதல் டுவிட்டர் செய்தியில், அநியாய தீர்ப்புகளால் துன்புறும் அனைத்து மக்களுக்காகவும் இன்று நாம் எல்லாரும் இறைவனிடம் மன்றாடுவோம் என்று திருத்தந்தை கூறியுள்ளார். மேலும் திருத்தந்தையின் தர்ம காரியங்களுக்கு பொறுப்பான கர்தினால் கோன்ராட் கிரையாவ்ஸ்கி அவர்கள், திருப்பிட தலைமையகத்தில் பணியாற்றும் ஏறத்தாழ 250 தலைவர்கள், செயலர்கள் மற்றும் அருள் பணியாளர்களுக்கு April 6 இத்திங்களன்று அனுப்பியுள்ள மடலில், கொரோனா தொற்று கிருமியால் துன்பங்களை அனுபவித்து வரும் மக்கள் மீது ஒருமைப்பாட்டு உணர்வை தெரிவிக்கும் விதமாக உதவிகள் செய்யுமாறு விண்ணப்பித்துள்ளார். இத்தாலியில் கொரோனா தொற்று கிருமியால் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கும் பெர்கமோ பகுதியின் மருத்துவமனை ஒன்றிற்கு 60,000 யூரோக்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அனுப்பியுள்ளார். திருத்தந்தை வழங்கியுள்ள இந்த உதவி குறித்து செய்தி வெளியிட்டுள்ள பெர்கமோ மறைமாவட்டம், திருத்தந்தையின் தந்தைக்குரிய பாசமும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களோடு அவர் கொண்டுள்ள நெருக்கமும் எப்போதும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்று அறிவித்துள்ளது. பெர்கமோ பகுதியில் இயங்கி வரும் திருத்தந்தை புனித 23 யோவான் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ள திருத்தந்தையின் உதவி, அந்த பகுதியில் கொரோனா நோய் கிருமியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் தேவையை மனதில் கொண்டு புதிய ஒரு மருத்துவ கட்டடம் கட்ட பயன்படும் என்றும் இந்த மறைமாவட்டம் அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று கிருமி பரவல் உலகை அச்சுறுத்தி வருகின்ற இந்நாட்களில் வீடுகளில் தனிமையில் வாழ்கின்ற மக்கள் மீது, குறிப்பாக வயது முதிர்ந்தோர் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று திருப்பிட அவை ஒன்று வலியுறுத்தியுள்ளது. வயது முதிர்ந்தோர், தனிமை அதிக உயிர்களை காவு கொள்கிறது என்ற தலைப்பில் பொதுநிலையினர் குடும்பம் மற்றும் வாழ்வு திருப்பிட அவை April 7 இச்செவ்வாய் என்று வெளியிட்டுள்ள செய்தியில் இவ்வாறு கூறியுள்ளது. கொரோனா தொற்று கிருமி தனிமை உணர்வில் அதிக மக்களை கொலை செய்வதால் வயதானவர்களை நாம் தனிமையில் விட்டுவிட இயலாது என்றும், இந்த நெருக்கடியான நேரத்தில் இம்மக்களுக்காக நாம் தனிப்பட்ட வகையிலும் திரு அவையாகவும் ஜெபிக்க முடியும் என்றும் அந்த செய்தி கூறியுள்ளது. சிறாருடன் பாலியல் முறையில் தவறாக நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கடந்த ஆண்டு February முதல் சிறை வைக்கப்பட்டிருந்த ஆஸ்திரேலிய கர்தினால் ஜார்ஜ் பெல் அவர்களை குற்றவாளியாக கருத போதிய ஆதாரங்கள் இல்லை என்று ஒருமனதாக தீர்ப்பளித்து அவரை விடுவித்துள்ளது ஆஸ்திரேலிய உயர்நீதிமன்றம். 2019 February சிறை வைக்கப்பட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் தன் மீதான வழக்கை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற விண்ணப்பமும் ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநில நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட நிலையில், கர்தினால் பெல் அவர்களின் மேல் முறையீட்டை ஏற்று ஆஸ்திரேலியாவின் உயர்நீதிமன்றம் அவரை April 7 இச்செவ்வாய் என்று விடுவித்துள்ளது. ஆஸ்திரேலிய உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து மெல்பர்னில் உள்ள துறவு மடம் ஒன்றிற்கு சென்றுள்ள கர்தினால் பெல் அவர்கள், தன்மீது குற்றம் சுமத்தியவர் மீது தனக்கு எந்தவித கோபமும் இல்லை என்றும், தான் குற்றமற்றவர் என தொடர்ந்து போராடி வந்தது தற்போது பலனை தந்துள்ளது என்றும் கூறினார். கொரோனா தொற்று கிருமி பாதிப்பு காலத்தில் உலகெங்கும் கதவடைப்புகள் இடம்பெற்று வரும் இன்றைய சூழலில் குடும்ப வன்முறைகள் அதிகரித்து வரும் செய்திகள் குறித்து தன் ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளார் ஐநா பொதுச் செயலர். குடும்பத்தில் நிகழும் வன்முறைகள் அதிர்ச்சி தரும் வகையில் அதிகரித்து வருவது மிகவும் கவலை தருவதாக உள்ளது என்று கூறிய ஐநா பொதுச் செயலர் அந்தோனியோ குட்டேரஸ் அவர்கள், இதற்கு எதிராக நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். நாடுகளுக்கு இடையேயும் நாடுகளுக்குள்ளும் இடம்பெறும் மோதல்களை நிறுத்துவது மட்டும் நமது நோக்கமல்ல, மாறாக குடும்பங்களுக்குள் பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைத்து அரசுகளும் செயல்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் அழைப்பு விடுத்துள்ளார். இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.